أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أحد صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். ஏனைய இறை தூதர்கள் அல்லது சிந்தனையாளர்கள் அல்லது சமூக சீர்திருத்தவாதிகள் இவர்களுடைய சரித்திரங்களுக்கு இல்லாத தனிச்சிறப்புகள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் முஸ்தபா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு இருப்பதை தெளிவாக சென்ற இரண்டு அமர்வுகளிலே நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எதன் மூலமாகவெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை பார்த்துவிட்டு அடுத்து வரலாற்று நிகழ்வுகளிலும் அதனுடைய படிப்பினைகளிலும் நாம் செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு மிக உறுதியான தெளிவான ஆதாரம் அல்லாஹ்வுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனுல் கரீம். அல் குர்ஆன் எப்படி அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றதோ, ரப்புல் ஆலமீன் ரப்புல் அர்ஷில் அஸீம் ஜல்ல ஜலாலுஹு வ அம்ம நவாலுஹு அவனை பற்றி பேசுகின்றதோ, அவனுடைய வல்லமையை பற்றி, அவனுடைய உள்ளமையை பற்றி, அவனுடைய பண்புகளை பற்றி, அவனுடைய செயல்களை பற்றி, அவ்வாறே இந்த புத்தகம் அல் குர்ஆன் அவனுடைய ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த குர்ஆன் நமக்கு மிக தெள்ள தெளிவாக விவரிக்கிறது. குர்ஆனுக்கும் ஏனைய புத்தகங்களுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆன் ஒரு சரித்திர நூல் மட்டுமல்ல, வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல. குர்ஆன் வரலாறுகளை நமக்கு கூறுகிறது என்றால், குர்ஆன் வரலாற்று சம்பவங்களை நமக்கு கற்பிக்கிறது என்றால், அந்த வரலாற்று சம்பவங்களிலிருந்து நமக்கு எந்த விதத்தில் படிப்பினையோ பாடங்கள் இருக்கின்றனவோ அந்த விதத்திலே வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு கூறும். எதை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டுமோ, பாடங்களை கற்று அதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்று நடக்க வேண்டுமோ, அந்த அளவிற்கு நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் எடுத்து கூறும். அதற்கு மேல் உள் விவரங்களை எல்லாம் குர்ஆன் பேசார். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரங்களிலிருந்து நமக்கு எந்த அளவிற்கு படிப்பினையோ பாடமோ அந்த அளவிற்கு குர்ஆன் பேசும். அவர்கள் எங்கே பிறந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், இதை பற்றி உண்டான விவரங்கள், அதாவது இந்த உம்மத்திற்கு எதிலே பாடங்கள் படிப்பினைகள் இல்லையோ அல்லது எடுத்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதை பற்றி எல்லாம் குர்ஆன் அந்த இறை தூதர்களை பற்றி நமக்கு பேசார். இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது இது ஒரு சரித்திர புத்தகம் இல்லை என்ற காரணத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து எந்த முக்கியமான நிகழ்வுகளை உறுதிப்படுத்த வேண்டுமோ, மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமோ, அந்த நிகழ்வுகளுடைய முக்கிய அம்சங்களை மட்டும் குர்ஆன் நமக்கு பேசுகின்றது. உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நபித்துவத்திற்கு முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டே வசனங்களில் முழு நபித்துவத்திற்கு முன் உண்டான வரலாறுகளையும் நிகழ்ச்சிகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி முடித்து விடுகின்றார். சூரத்துல் துஹா, அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா வவஜதக தாலன் ஃபஹதா. நபியே, உங்களை அவன் அனாதையாக பெற்றுக் கொள்ளவில்லையா? அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா, உங்களை அவன் அனாதையாக யதீமாக பெற்றுக் கொள்ளவில்லையா? ஃபாவா, அவன் உங்களுக்கு ஆதரவு தந்தான், ஒதுங்குவதற்கு இடமளித்தான், அவன் உங்களை ஆதரித்துக் கொண்டான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறியாதவராக உங்களை அவன் பெற்றுக் கொண்டான். வால் என்று சொன்னால் வழி தவறியவர், நேரான வழியிலிருந்து சரியான வழியிலிருந்து தவறியவரை வால் என்று சொல்லப்படும். அவ்வாறே நேரான வழியை சரியான வழி அறியாதவருக்கும் வால் என்று சொல்லப்படும். இந்த இடத்திலே அறியாதவர் என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். நேரான வழி எது, உண்மையான வழி எது, ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தத்திற்குரிய வழி எது, சொர்க்கத்திற்குரிய வழி எது என்று நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், ஃபஹதா, அவன் உங்களுக்கு வழிகாட்டினான். இந்த ரெண்டு வசனங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து நபித்துவத்திற்கு முன்வரை உண்டான எல்லா சரித்திரங்களையும் அல்லாஹு தஆலா சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகின்றான். மற்ற விவரங்களை எல்லாம் அடுத்தடுத்த பெரிய நூல்களில் தான் நாம் தேட வேண்டுமே தவிர குரானிலே அதை பற்றி உண்டான விவரங்கள் இருக்காது. இந்த அளவிற்கு நபியை நபித்துவத்திற்கு முன்பு அறிந்து கொள்வது நமக்கு போதுமானது. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா, சூரத்துல் துஹாவுடைய 5-6 வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் எப்படி இருந்தது? நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒழுக்கமுடையவராக பண்புடையவராக இருந்தார்கள்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலமுடைய 4 வசனத்தில் சொல்லுகிறார், வஇன்னக லஅலா குலுகின் அஸீம். நபியே, மிக மகத்தான குணத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நபியே, நீங்கள் மிக உயர்ந்த பண்புடையவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவத்திற்கு முந்தி உண்டான வாழ்க்கை எப்படி ஒழுக்கமிக்க சிறந்த நற்பண்புடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு வசனத்திலேயே சொல்லி முடித்து விடுகின்றான். அதற்கு அடுத்து வரலாற்று நிகழ்வுகள், சம்பவங்கள், வரலாற்று குறிப்புகள் எல்லாம் இந்த வசனத்திற்கு விளக்கமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு நமக்கு போதுமோ இந்த ஒரு விஷயத்திலே நமக்கு, இந்த ஒரு வசனத்திலே நமக்கு முடித்து விடுகின்றான். இது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் எப்படி கொடுக்கப்பட்டது? அல்லாஹு தஆலா அதையும் சுருக்கமாக குர்ஆனிலே சொல்லுகின்றான். நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பின்பு அழைப்பு பணியை அவர்கள் எப்படி கையில் எடுத்தார்கள், எப்படி மக்களுக்கு மத்தியிலே பணி செய்தார்கள், மக்காவுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி கழிந்தது, அதிலே நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, காபிர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல்கள், பேச்சுவார்த்தைகள், என்னென்ன விதத்தில சம்பவங்கள் நடந்தன அதையும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எப்படி காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கோ, அவர்களை கைது செய்வதற்கோ, அல்லது ஊரை விட்டு நாடு கடத்தவோ முயற்சித்தார்கள், இதை பற்றியும் அல்லாஹு தஆலா சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மக்காவிலே எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள், எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் ஆளானார்கள், அதை பற்றிய நிகழ்வுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றான். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்தார்கள் அதையும் அல்லாஹு தஆலா சுருக்கமாக சொல்லுகின்றார். மதினாவில் வந்ததற்கு பிறகு 10 வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த சம்பவங்கள் என்ன, போர்கள் என்ன, அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் என்ன, அதையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். கஸ்வா பத்ர், பத்ர் போரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். உஹத் போரை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். ஹம்ராவுல் அஸத் போரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஹ்சாப் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். தபூக் போரை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். ஹுதைபியா ஒப்பந்தத்தை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹுனைன் போரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஹைபர் போரை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் நடந்த முக்கியமான போர்களையும் குர்ஆனிலே பேசுகின்றான். இது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திரன் பிளந்தது அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு. இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் வயரவு ஆயத்தன் யுஅரிது வயகூலு ஸிஹ்ரும் முஸ்தமிர். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது, இந்த காபிர்கள் எத்துணை அத்தாட்சிகளை பார்த்தாலும் புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இன்ஷிகாகுல் கமர், சந்திரன் பிளந்தது என்ற அற்புதத்தை பற்றி சொல்லுகின்றான். சூரா பனி இஸ்ரائيل, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹௌலஹு லினுரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அவன் எத்தகையவன், தன்னுடைய அடிமையை இரவிலே அழைத்து சென்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹான அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடிமையை இரவிலே அழைத்து சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராம், தங்கைக்குரிய பள்ளிவாசலில் இருந்து, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, பைத்துல் முக்கத்தத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு, லைலன் இரவிலே அழைத்து சென்றான். அந்த பைத்துல் முக்கத்தஸ் எப்படிப்பட்ட இடம், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி நாம் அல்லாஹ் அதை சுற்றி நாம் ஆசீர்வதித்திருக்கின்றோம், அருள் வளங்களை இறக்கி இருக்கின்றோம், பரக்கத்து செய்திருக்கின்றோம். எதற்காக அல்லாஹ் அழைத்து சென்றால், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய வல்லமைகளை அவருக்கு காட்டி கொடுப்பதற்காக. இன்னஹு வஸ்ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் அனைத்தையும் செவியுறுபவன், அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டிருப்பவன். அவர்களுடைய இஸ்லாம் மிஅராஜ் என்ற அற்புதத்தை குறிப்பிடுகின்றார். இப்படி குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு முதல் ஆதாரமாக இருக்கின்றது. குர்ஆனை விட இந்த உலகத்திலே ஒரு வரலாற்று சான்றுகள் மிக்க, ஆதாரம் மிக்க ஒரு நூலை நாம் பார்க்க முடியாது. இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. எப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த இஸ்லாமிய இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதோ, அப்படியே இது பாதுகாக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட அதே முறையிலேயே இன்று வரை நம் வரைக்கும் சென்று வந்தடைந்திருக்கிறது. இனி மறுமை நாள் வரை பாதுகாக்கப்பட்டு இந்த புத்தகம் இருக்கும் என்பதிலே எல்லின் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக நாமே இந்த நினைவூட்டலை இறக்கினோம், நாமே இதை பாதுகாத்தோம். தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத், மிக நுட்பமிக்க புகழுக்குரிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இது இறக்கப்பட்டது. லா யதீஹில் பாதில் மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி, இதற்கு முன்பிருந்தும் போய் வர முடியாது, இதற்கு பின்பிருந்தும் போய் வர முடியாது. எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்ட புத்தகம் இந்த அல் குர்ஆன். எதிலும் எந்த விதத்திலும் கலப்படம் செய்ய முடியாது, ஒரு புள்ளியை அதிகரிக்க முடியாது, ஒரு எழுத்தை குறைக்க முடியாது, ஒரு ஹரக்கத்தை மாற்ற முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புத்தகத்தை இறக்கப்பட்ட அன்றிலிருந்து மறந்து விடுவதிலிருந்தும், அறிந்து விடுவதிலிருந்தும், தவறி விடுவதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்து வருகின்றான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுடைய அடிப்படைகளை, வாழ்க்கை வரலாற்றுடைய முக்கிய நிகழ்வுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இந்த குர்ஆன் தான் நமக்கு முதல் ஆதாரமாகும். இந்த குர்ஆனுடைய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசக்கூடிய இந்த வசனங்களை கொண்டு முழுமையாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வரைந்துவிட முடியவில்லை என்றாலும் அடிப்படைகளையும் முக்கிய நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த குர்ஆனிலே மற்ற விவரங்கள் இருக்காது. இப்போ உதாரணத்திற்கு பத்ரு போர் என்றால், பத்ரு போர் ஏற்பட்டதற்கு உண்டான காரணம் என்ன, பத்ரு போரில் எத்தனை முஸ்லிம்கள் இருந்தார்கள், எத்தனை முஷ்ரிக்குகள் இருந்தார்கள், எத்தனை முஸ்லிம்கள் அதிலே ஷஹீதானார்கள், முஸ்லிம்களுடைய பலம் என்ன இருந்தது, காஃபிர்களுடைய பலம் என்ன இருந்தது, இது போன்று ஒவ்வொரு போரிலும் அந்த போரை பற்றி உண்டான காரணங்களோ, அந்த போரை பற்றி உண்டான விவரங்களோ, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரா என்று எடுத்துக்கொண்டால், அவர்கள் எப்போது ஹிஜ்ராவிற்கு கிளம்பினார்கள், யார் யார் உடன் இருந்தார்கள், ஹிஜ்ராவுடைய சமயத்திலே நடந்த சம்பவங்கள் என, இப்படிப்பட்ட விவரங்கள் இருக்காங்க. மிஅராஜுடைய சம்பவம் என்றால், மிஅராஜிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், அல்லாஹ் அழைத்து சென்றார், அந்த அளவிற்கு விவரம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடனே சென்றார்கள், செல்லும் பொழுது என்னென்ன நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை பார்த்தார்கள், அந்த விவரங்கள் குர்ஆனில் இருக்காங்க. இப்ப அடுத்ததாக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாற்றுடைய அதாவது குரானுக்கு விளக்க உரையாக அமைய வேண்டும். குரானில் இருந்து நாம் பெறப்பட்ட அடிப்படை கருத்துகளுக்கு கூடுதல் விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு இரண்டாவது ஆதாரமாக ஹதீஸ் நூல்களை நாம் அணுகுகின்றோம். முதலாவது ஆதாரமாக குர்ஆனை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இரண்டாவது ஆதாரமாக உறுதியான தெளிவுமிக்க கல்வி ஞானம் படைத்த மார்க்க அறிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை கோர்வை செய்த ஹதீஸ் நூல்களை நாம் அணுகின்றோம். இதில் குறிப்பாக முதல் தரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை பொருந்திய ஆறு முக்கியமான நூல்கள் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், சுனன் அபூ தாவூத், சுனன் நஸாயி, ஜாமிஉத் திர்மிதி, சுனன் இப்னு மாஜா. அத்துடனே சேர்த்து இமாம் மாலிக் அவர்களுடைய முஅத்தா, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்னத், இன்னும் இது அல்லாத ஏனைய ஹதீஸ் நூல்கள். அந்த ஹதீஸ் நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன. முஸன்னஃப் இப்னு அப்துல் ரஸ்ஸாக் இருக்கின்றது, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா இருக்கின்றது, இன்னும் இது அல்லாத ஏராளமான ஹதீஸ் நூல்கள் இருக்கின்றன. அந்த ஹதீஸ் நூல்களிலே எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து அவர்களுடைய நிகழ்வுகளை குறித்து சஹி உறுதிமிக்க தெளிவான ஆதார சான்றுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அவற்றையும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றோம். இந்த ஹதீஸ் நூல்கள் ஏராளமாக இருந்தாலும் அதில் குறிப்பாக முதல் இரண்டு ஹதீஸ் நூல்களுக்கு முழு இந்த முஸ்லிம் சமுதாயமும் முன்னுரிமை கொடுக்கின்றது. முதலாவதாக ஸஹீஹுல் புகாரி, இரண்டாவது ஸஹீஹ் முஸ்லிம். இந்த இரண்டு நூல்களும் கோர்வை செய்யப்பட்ட அன்றைய காலத்திலிருந்து கோர்வை செய்யப்பட்ட அன்றைய பொழுதிலிருந்து இந்த இஸ்லாமிய உலகினுடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் எவ்வித மாற்று கருத்தும் இல்லாமல், எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் இந்த ரெண்டு நூல்களும் அஸ்ஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லா மா தஹ்த அதீமிஸ் ஸமாயி கிதாபுன் அஸ்ஸஹ மின் ஸஹீஹில் புகாரி பஅத கிதாபில்லா. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய புத்தகத்திற்கு அடுத்து மிக சரியான இரண்டு நூல்கள் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த வானத்திற்கு கீழே குர்ஆனிற்கு அடுத்தபடியாக ஆதாரமிக்க உறுதியான சரியான நூல் ஸஹீஹுல் புகாரியை விட மிகுத்த ஒரு நூல் இருக்க முடியாது என்று எல்லா மார்க்க அறிஞர்களும், இமாம் ஸஹீஹுல் புகாரி இமாம் புகாரியுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களும் சரி அல்லது அவருடைய அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் அந்த நூல்களை ஆய்வு செய்ததற்கு பிறகு, சாதாரணமாக ஒருவர் கூறிவிட்டார் என்பதற்காக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மூத்த மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொருவரும் இமாம் புகாரி அவர்களுடைய அந்த நூலை ஆய்வு செய்ததற்கு பிறகு, அதனுடைய தரங்களை பார்த்ததற்கு பிறகு, இமாம் புகாரி அவர்கள் எந்தெந்த அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்புகளை மட்டும் தான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார்களோ அந்த அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை துல்லியமாக ஆய்வு செய்ததற்கு பிறகு மூத்த மார்க்க அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை அடுத்து அடுத்து வந்த ஆய்வாளர்களும் ஆய்வு செய்து அவர்களுடைய ஆய்வுகளை சரி கண்டு இதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே இன்று யாராவது வந்து இந்த ஹதீஸ் நூல்களிலே தங்களுடைய சந்தேகங்களை நுழைத்தால், தங்களுடைய குழப்பங்களை நுழைத்தால் அவருடைய சந்தேகங்கள் அவருடைய முகத்திலே தூக்கி எறியப்பட வேண்டியது. அவருடைய குழப்பங்கள் அவருடைய முகத்திலே தூக்கி எறியக்கூடிய ஒன்றை தவிர அதை நாம் எந்த விதத்திலும் ஒரு சந்தேகத்திற்கு இடமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுக்கு அடுத்து அவருடைய மாணவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தரம் பிரித்து ஆய்வு செய்து தெளிவாக முடிவு செய்ததற்கு பிறகுதான் அது சரி அல்லது ஒரு விஷயத்தை தெளிவாக ஆராய்ந்ததற்கு பிறகு இது தவறு என்று முடிவு செய்தார்களே தவிர, எந்தவித ஆய்வும் செய்யாமல் தங்களுக்கு விருப்பமானதை சரி என்றோ தங்களுக்கு விருப்பமற்றதை சரியில்லை என்றோ அவர்கள் முடிவு செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த இஸ்லாமை பாதுகாத்தவர்கள் யார், அல்லாஹு தஆலா யாரை கொண்டு இந்த இஸ்லாமை பாதுகாத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமை அல்லாஹ் பரப்பினார், அவர்களுடைய தோழர்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த மார்க்கம் பரப்பப்பட்டது. இந்த மார்க்கம் யாரை கொண்டு பாதுகாக்கப்பட்டது, சஹாபாக்களை கொண்டு இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரிலே போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு செய்த பிரார்த்தனை என்ன, அல்லாஹும்ம இன் துஹ்லக ஹாதிஹில் அஸாபா ஃபலன் துஅபத பஅதஹு அபதா, யா அல்லாஹ் இந்த சமுதாயம் இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இனி பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இனி இந்த பூமியிலே நீ வணங்கப்பட மாட்டாய் என்று யாரை பார்த்து சாட்சி சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சாட்சி சொன்னார்கள். பத்ரு போரிலே இஸ்லாமிற்காக உயிரை கொடுத்து போர் செய்த தியாகிகள் யார்? காபிர்களை அடித்து விரட்டியவர்கள் யார்? சஹாபாக்கள். உஹது போரிலே கலந்து கொண்டவர்கள் யார்? கந்தர் போரிலே கலந்து கொண்டவர்கள் யார்? ஹுடைன் போரிலே கலந்து கொண்டவர்கள் யார்? ஹுதைபியா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டவர்கள் யார்? மக்காவை வெற்றி கொண்டவர்கள் யார்? ஹுடைன் போரிலே கலந்து கொண்டவர்கள் யார்? ஹஜ்ஜத்துல் விதாயிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றவர்கள் யார்? சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா இந்த சஹாபாக்களை கொண்டு இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்தான். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து சொன்னான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ கூனு அன்சாரல்லாஹ் கமா கால ஈஸா இப்னு மரியம் லில்ஹவாரியீன மன் அன்சாரி இலல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். எப்படி ஈசா தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார், மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்பவர் யார் என்று? காலல் ஹவாரியூன், ஹவாரியங்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, யார் ஒருவர் சஹாபாக்கள் மார்க்கத்தை சரியாக விளங்கவில்லை அல்லது இந்த மார்க்கத்தை பாதுகாக்கவில்லை, இந்த மார்க்கத்தை எடுத்து வைப்பதிலே குறை செய்து விட்டார்கள் என்று சொன்னார்களோ, இவர்கள் இந்த சஹாபாக்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களை விட மோசமானவர்கள் என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு சான்று சொல்கின்றார், குன்தும் கைர உம்மதி உக்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ் வ லவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரன் லஹும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு யாருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களோ, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹும்ம அல்லிமஹு தஅவீல கிதாபி, யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்திலே இவருக்கு கல்வி ஞானத்தை கொடு, யா அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை இவருக்கு கொடு என்று துஆ செய்தார்களோ அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நார், மனித சமுதாயத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் நபியினுடைய தோழர்களை பார்த்து சொல்லுகின்றார். யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின், அல்லாஹு அக்பர், எந்த உம்மத்தை உம்மத்துகளில் மிக சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள், மார்க்கத்திலே தடம் புரண்டு விட்டார்கள் அல்லது மார்க்கத்தை பின்பற்றுவதிலே பின்னடைந்து விட்டார்கள் என்று சொல்பவன் அல்லாஹுவை சந்தேகிக்கின்றான், அல்லாஹுடைய கிதாபிலே குறை காணுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், وقل الحمد لله وسلام على عباده الذين اصطفى. நபியே சொல்லுங்கள், புகழ் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா யாரை புகழ்கிறான் தெரியுமா? وسلام على عباده الذين اصطفى. யாரை புகழ்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட அடியார்கள் என்று அல்லாஹ் யாரை வர்ணிக்கின்றான் தெரியுமா? சஹாபாக்கள். யாரை? அஸ்ஹாப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய தோழர்கள் சஹாபாக்களை அல்லாஹ் வர்ணிக்கின்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من ربهم ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود. الله. مثلهم في التوراة، ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மஅஹு அவருடன் இருப்பவர்கள், அல்லாஹு தஆலா பிரிக்கவில்லை, முஹம்மதுடன் இருப்பவர்கள், வல்லதீன மஅஹு அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் சரி, மக்காவிலே மதினாவிலே எந்த திசையில் இருந்தாலும் சரி, கல்பாலும் உள்ளத்தாலும் சிந்தனையாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே வாழ்ந்தார்கள். எனவே தான் அல்லாஹு தஆலா சஹாபாக்களை வல்லதீன மஅஹு இந்த ரசூலுடன் உள்ளவர்கள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா ரசூலுடன் உள்ளவர்களை இந்த ரசூலுக்காக தேர்ந்தெடுத்து கொண்டான், அவர்கள் ரசூலுக்காக கொடுத்த வாழ்க்கையை அங்கீகரித்துக் கொண்டான், அல்லாஹு தஆலா அதை பொருந்து கொண்டான். எனவே தான் வல்லதீன மஅஹு என்று அல்லாஹ் சான்று வழங்குகின்றான். யாருக்கு? சஹாபாக்களுக்கு வல்லதீன மஅஹு, இந்த நபியுடன் இருக்கக்கூடியவர்கள் அஷிதாவு அலல் குஃபார், இந்த இஸ்லாமை நிராகரிக்கக்கூடிய மக்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்வார்கள், முஸ்லிம்களிடத்திலே இரக்கமாக நடந்து கொள்வார்கள். யார் சஹாபாக்களை எதிர்க்கின்றார்களோ அவர்கள் காபிர்களிடத்திலே இரக்கமாக நடந்து கொள்வார்கள், முஸ்லிம்களிடத்திலே எதிரிகளாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு சான்று தருகிறார். அல்லாஹ்விற்கு என்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ்விற்கு காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் புகழ வேண்டும் என்ற அவசியம் அல்லாஹ்விற்கு கிடையாது. எந்த ஒன்றையும் அல்லாஹ்விற்கு தன்னுடைய படைப்பினத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. யாரை புகழ்வதை கொண்டும் அல்லாஹ்விற்கு எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் நாம் அவர்களுடைய அந்த சிறப்பை, உயர்வை, மதிப்பை தெரிந்து கொள்வதற்காக அதிகமான நேரம் ஒரு நாளுடைய அதிகமான பொழுது அங்கே கழிப்பார் என்பது என்றிருந்தால், நீங்கள் சொல்லலாம் இவரை பார்க்க வேண்டுமா அங்கே செல்லுங்கள் பார்க்கலாம், இவரை பார்க்க வேண்டுமா இங்கே செல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தன்னுடைய தூதருடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார், நபியே இவர்களை பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் ருக்குவிலே பார்ப்பீர்கள் அல்லது சுஜூதிலே பார்ப்பீர்கள். என்ன புரிகிறது இதிலிருந்து? சஹாபாக்களுடைய அதிகமான நேரங்கள் அல்லாஹுவை வணங்குவதிலே கழித்தனர். நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள், ருக்குவு செய்தவர்களாக, சுஜூது செய்தவர்களாக. சரி, வணக்க வழிபாட்டிலே வாழ்க்கையை கழித்தார்கள், அல்லாஹுடைய சான்று, யாரும் மாற்ற முடியாது. சரி, இந்த வணக்க வழிபாட்டை எதற்காக செய்தார்கள்? நம்முடைய எண்ணங்களுக்கு இப்போது யாரும் சான்று கொடுக்க முடியாது. நம்முடைய வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை நாளை மறுமையே அல்லாஹ் முடிவு செய்வான், அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த உலகத்தில் யாரும் முடிவு செய்ய முடியாது. வணக்க வழிபாட்டை செய்யக்கூடிய நாம் கூட முடிவு செய்ய முடியாது இந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சான்று வழங்குகின்றான், இந்த சஹாபாக்களுடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. காரணம் என்ன? இவர்களுடைய எண்ணம் தூய்மையானவை. எத்தவுன ஃபதுலன் மின் அல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வை வணங்கினார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை செய்தார்களே, எதற்காக? எத்தவுன ஃபதுலன் மின் அல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய கிருபை தேடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக. அல்லாஹ் அல்லாஹ் சஹாபாக்களுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்கிறான், அதற்கு சான்று வழங்குகிறான், அவர்கள் வாழ்க்கையை இபாதத்திலே கழித்தார்கள் என்று அல்லாஹ் சான்று சொல்கிறான். அடுத்ததாக, அந்த வணக்க வழிபாடுகள் தூய்மையான எண்ணத்திலே நிறைவேற்றப்பட்டவை, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவை என்பதற்கும் அல்லாஹ் சான்று சொல்கிறான். இதற்கு மேல் ஒரு சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு என்ன தேவை சொல்லுங்கள்? இது மட்டுமா? அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த சஹாபாக்களை காலப்போக்கிலே இப்படியே முளைத்தவர்கள் அல்ல. இந்த சஹாபாக்கள் காலப்போக்கிலே அப்படியே முளைத்தவர்கள், முஹம்மதுக்கு ஆதரவாக கிளம்பியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ذلك مثلهم في التوراة, இவர்களை பற்றி நான் தௌராத்திலே புகழ்ந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்களை பற்றி இன்ஜீலிலே நான் புகழ்ந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் காத்தமுல் அம்பியாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய ஒரு பிளானிங் அங்கே நடந்ததோ, அதுவும் ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை தேர்வு செய்வதற்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டான். எனவேதான் அவர்களுடைய புகழை அல்லாஹ் தௌராத்திலே சொல்லி வைத்தான், அவர்களுடைய புகழை அல்லாஹ் இன்ஜீலிலே சொல்லிவிட்டான். அபூபக்கருடைய அடையாளங்கள் தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமருடைய அடையாளங்கள் தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நபியினுடைய மூத்த தோழர்களுடைய அடையாளங்கள் தௌராத் இன்ஜீலிலே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்த நபித்தோழர்களுடைய அந்த அமைப்புகள், அவர்களுடைய ஒழுக்கங்கள், பண்பாடுகள் தௌராத் இன்ஜீலிலும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து சாதாரண ஒரு சிறிய அறிவு படைத்தவர் கூட விளங்கிக் கொள்ளலாம், எப்படி அல்லாஹ் காத்தமுல் அம்பியாவாக முஹம்மத் அவர்களை தேர்ந்தெடுத்தானோ, அப்படியே அவர்களுக்கு சமுதாயமாக, முதல் சமுதாயமாக மாற வேண்டும் என, அவர்களுடைய இந்த மார்க்கத்தை முதலாவதாக தங்களது வாழ்க்கையிலே ஏற்று நடந்து மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியுள்ள சமுதாயத்தையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். யார் தேர்ந்தெடுக்கின்றான்? அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். அல்லாஹுடைய ஏற்பாடு இது. அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் தாண்டு தருகின்றான். லாக்கின் الرسول والذين آمنوا معه يجاهدون في سبيل الله بأموالهم وأنفسهم. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய உயிராலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கிறார்கள். வஉலாயிக லஹுல் கைராத் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்களுக்கு தான் நன்மைகள் அனைத்தும் சொந்தம், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். யுதுகிலுஹும் ரப்புஹும், அவர்களுடைய இறைவன் அவர்களை சொர்க்கத்திலே நுழைப்பான். அதிலே சதா நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இனி ஒரு சிறப்பு நமக்கு தேவையா சஹாபாக்களை தெரிந்து கொள்வதற்கு? ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்ஷஜரா. நபியையும் நபியுடைய தோழர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எப்போது? மரத்திற்கு கீழ் அவர்கள் மௌத்துடைய ஒப்பந்தத்தை செய்து கொடுத்த போது. والسابقون الاولون من المهاجرين والانصار والذين تبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنهم. முந்தியவர்கள் முதலாம் அவர்கள், ஹிஜ்ரா செய்தவர்கள் அன்சாரிகள், அவர்களை அழகிய முறையில் பின்பற்றியவர்கள், இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த இடத்துல இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், நல்ல வசனத்தை சிந்தித்து பாருங்கள். வஸ்தாபிகூன் அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். அடுத்தது வல்லதீன தபஊஹும் பிஹ்சான். இந்த இஹ்சான் அழகிய முறையில் மன தூய்மையாக நல்ல அமல்களில் இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, பின்பற்றக்கூடிய மக்களுக்கு தான் பி இஹ்சான் என்ற நிபந்தனையை அல்லாஹ் சொல்லுகின்றான். புரியுதுங்களா? முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் யார்? அவர்கள் ஹிஜ்ரா செய்தவர்கள் அன்சாரிகள். அவர்களை அப்படியே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர்களை பின்பற்றுவதில் மன தூய்மையுடன் அழகிய முறையில் நற்செயல்களில் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அடுத்து வந்த சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த சமுதாயத்தினருக்குத்தான் இந்த இஹ்சான் என்ற நிபந்தனை. சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையிலேயே அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். எனவே அவர்களுடைய தவறுகளை பற்றியோ அவர்களுடைய குற்றம் குறைகளை பற்றியோ விமர்சனம் செய்வதற்கு நமக்கு அனுமதி அல்ல. அந்த தவறுகளும் குற்றம் குறைகளும் இருந்த நிலையில்தான் அந்த சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். நமக்குத்தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அழகிய முறையில் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனை அல்லாஹ் சொல்லுகின்றான். சஹாபாக்களை பொறுத்தவரை இந்த நிபந்தனை அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகின்றது. வஸ்ஸாபிகுனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான். அடுத்து இந்த சஹாபாக்களிடத்திலிருந்து இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை அடுத்து தேர்வு செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم الذين يلونهم. நூற்றாண்டுகளிலேயே சமுதாயங்களிலேயே மிகச் சிறந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம், என்னுடைய நூற்றாண்டு. அடுத்து அதற்கு அடுத்து வருபவர்கள், அடுத்து அதற்கு அடுத்து வருபவர்கள், அதற்கு பிறகு ஒரு கூட்டம் வரும். சத்தியம் செய்வார்கள், ஆனால் அதற்கு மாறு செய்வார்கள். சாட்சிகள் அவரிடத்தில் கேட்கப்பட மாட்டாது, அவர்களாக முந்திக் கொண்டு சாட்சி சொல்ல வருவார்கள். அவர்களிடத்திலே நம்பிக்கையாக மக்கள் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மோசம் செய்வார்கள் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு சான்று சொல்லுகின்றார்கள். அடுத்து அந்த சஹாபாக்களுடைய மாணவர்களுக்கு சான்று சொல்லுகிறார்கள். அடுத்து அந்த சஹாபாக்களுடைய மாணவர்களுடைய மாணவர்களுக்கு சான்று சொல்லுகிறார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு செய்தியை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோ, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோ, அல்லது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோ ஒரு செய்தியை கேட்டால் எப்படி அவர்களுக்கு நம்பிக்கை வருமோ, எப்படி அவர்களுக்கு மன திருப்தி வருமோ, அதுபோன்றே அல்ஹம்துலில்லாஹ் அவர்களிடத்திலிருந்து செய்திகளை பாதுகாத்து பாதுகாத்து நம் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். எப்படி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டால் ஈமான் வருமோ, அதுபோன்று இன்று நமக்கும் ஏற்பட வேண்டும் ஒரு ஸஹீஹான ஹதீஸை நாம் கேட்கும் போது. இப்படி சந்தேகம் யாராவது கிளப்பினால் ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆதாரம் மிக்க சரியான ஹதீஸ் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதனுடைய அறிவிப்பாளர்களிலே யாரும் பொய் பேசுபவரோ பெரும்பாவம் செய்பவரோ ஞாபகம் மறதி உள்ளவரோ கிடையாது என்று அடிப்படையில் ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைத்ததற்கு பிறகு மூத்த மார்க்கர் அறிஞர்கள் எல்லாம் அதை சரி என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது யாராவது ஒருவர் இவ்வளவு தூரமான காலத்தில் இந்த செய்தி வந்திருக்குது, எங்கேயாவது இதுல பொய் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாறுபட்டு நிற்கிறது, அதில் எங்காவது நம்முடைய அறிவுக்கு புலப்படாத வகையில் எப்ப நம்முடைய அறிவுக்கு அங்கு புலப்படவில்லையோ அங்க என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லுகிறான். கேட்டோம் வழிபட்டோம், நம்பிக்கையாளருடைய பங்கு என்ன? எங்களுக்கு புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். என்ன சொல்கிறார்கள்? எங்கேயாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம், எங்கேயாவது ஒரு குற்றம் இருந்திருக்கலாம், யாராவது ஒருவர் திருத்திக் கூறியிருக்கலாம். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக ஆய்வு செய்து தனித்தனியாக பிரித்த மார்க்க அறிஞர்கள் இப்படி குழப்பமிக்க ஹதீஸுகளை, அதுவும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மிக சரியான நூல் என்று எல்லா மார்க்க மக்களாலும் எல்லா மார்க்க அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நூலிலே எப்படி விட்டு வைப்பார்கள் ஆட்சேபனை செய்யாமல்? 1400 ஆண்டுகளுக்கு பின்பு வந்து நமக்கு மட்டும் அந்த தவறு தெரிகிறது, அதுவும் அந்த தவறை நிரூபிப்பதற்கு கூட ஆதாரம் இல்லை. ஒரு யூகம் இப்படி குழப்பமாக இருக்கலாம், இப்படி யாராவது நுழைத்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் வழிகேடான சிந்தனைகள். இப்ப நாம் எதற்கு இதை அழுத்தமாக சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஈமான் ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று தெரிந்தால், ஒரு செய்தி உண்மையான செய்தி என்று தெரிந்தால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை காத்தமுல் அம்பியா, இறுதி நபி, கடைசி நபி, இந்த உலகம் முடியும் வரை நபியாக அனுப்பப்பட்டவர்கள் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பொருளாக அமையும். அப்படி இல்லை என்றால் என்ன அர்த்தமாகும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த செய்தி திருப்தியாக சரியாக இருக்கும் என்று சொன்னால், அப்ப கடைசி வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு அவனுடைய செய்தி உண்மையாக எடுத்து சொல்லப்படுவதற்கு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கவில்லை என்றால், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுல் அம்பியாவாகவோ அல்லது லா நபிய பாதி தங்களுக்கு பின்பு ஒரு நபி வரமாட்டார்கள் என்று சொன்னதோ உண்மையாக ஆகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எப்ப நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கும்? அவர்களுடைய செய்திகள் எல்லாம் குழப்பம் அடைந்திருக்கிறது, அல்லது ரொம்ப ஆய்வு செஞ்சு பார்த்ததுக்கு பின்னாடிதான் அதில் தவறு கண்டுபிடிக்க முடியும் என்பதாக குழப்பம் அடைந்த நிலையில விடப்பட்டிருந்தால் எப்படி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக மாறுவார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுக்கு கீழ்படியுங்கள், அல்லாஹ்விற்கு கீழ்படியுங்கள், ரசூலுக்கு கீழ்படியுங்கள் என்று. இன்றைக்கு நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆதாரமாக தெளிவான சான்றுகளுடனே நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், ரசூலுக்கு கீழ்படியுங்கள் என்றால் என்ன பொருள்? எப்படி கீழ்படிய முடியும்? அவர்களுடைய செய்தி நமக்கு உறுதியாக கிடைக்கவில்லை என்றால், அல்லது உறுதியாக கிடைத்த செய்திகளும் குழப்பமடைந்திருக்கின்றன என்றால், எப்படி ரசூலுக்கு கீழ்படியுங்கள் என்ற செய்தியை என்ற வசனத்தை நாம் அமல் செய்வது? யார் ஒருவர் சஹீஹான ஹதீஸ்களிலே சந்தேகம் கொள்ளுகின்றார்களோ, சந்தேகங்களை கிளப்புகின்றார்களோ, அவர்கள் நாளடைவில் குர்ஆனை மறுக்கக்கூடிய மக்களுடனே போய் சேர்ந்து விடுவார்கள். இப்படி சந்தேகங்களை கிளப்பிய மக்கள் தான் இன்று பெரும் பகுதிகளிலே முற்றிலுமாக ஹதீஸையே மறுத்துவிடக்கூடிய மக்களாக மாறியிருக்கின்றார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நாம் எப்படி சந்தேகம் கொள்வது இறை நிராகரிப்பை ஏற்படுத்துமோ, அதுபோன்றே அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்களுடைய விஷயத்திலே நாம் சந்தேகம் கொள்வது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும். அவ்வாறே அந்த சஹாபாக்களுடைய மாணவர்கள் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாத்து நமக்கு எடுத்துச் சொல்லியிருப்பதிலே நாம் சந்தேகத்தை ஏற்படுத்தினால், சந்தேகம் கொண்டால் அதுவும் இறை நிராகரிப்புக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். சில யூதர்கள் அது போன்ற சில கிறிஸ்தவர்கள் இந்த இஸ்லாமை படித்து மக்களுக்கு இந்த இஸ்லாமை குழப்பமாக காட்ட வேண்டும் என்பதற்காக தோன்றியவர்கள் சமீப நூற்றாண்டுகளிலே பலவிதமான சந்தேகங்களை நுழைத்தார்கள். அவர்களிடத்திலிருந்து கல்வி படித்தவர்களோ அல்லது அவர்கள் எழுதிய நூல்களை படித்தவர்களோ, அவர்கள் வெளிப்படையிலே நாங்கள் அதை படித்துவிட்டு சொல்கிறோம் என்று சொல்லவில்லை என்றாலும், அது போன்ற நூல்களை படித்தவர்கள் தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சந்தேகத்தை கிளப்புகின்றார்கள் அல்லது ஹதீஸுகளிலே சந்தேகத்தை கிளப்புகின்றார்கள். இந்த இவர்களுக்கு அரபியில முஸ்தஷ்ரிகூன் என்று சொல்லப்படும். அதாவது யூதர்களிலும் கிறிஸ்துவர்களிலும் சமீபமாக 170 ஆண்டுகளாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஆய்வு செய்து முஸ்லிம்களுக்கு இந்த முஸ்லிம்களுடைய கொள்கைகளை குழப்பமடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே யூதர்களிலும் கிறிஸ்துவர்களிலும் ஒரு பெரும் பகுதியைச் சேர்ந்த அறிஞர்கள் இதற்காக வேண்டி தங்களது வாழ்க்கைகளை அர்ப்பணித்தார்கள். இவர்களுக்காக வேண்டி யூத சமுதாயமும் கிறிஸ்துவ சமுதாயமும் தங்களுடைய செல்வங்களில் ஒரு பெரும் பகுதியை ஒதுக்கியது. உதாரணத்திற்கு பாருங்கள், சமீபமாக இன்றையிலிருந்து ஒரு 20 வருஷத்திற்கு முன்னாடி உள்ள கணக்குப்படி இந்த யூத கிறிஸ்துவ அறிஞர்கள் இஸ்லாமை பற்றி 60,000 புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். எத்தனை புத்தகங்கள்? நமக்கு எங்க புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலே தெரிய போகுது, ஆய்வு செய்யக்கூடிய பழக்கங்கள் இருந்தாலே தெரிய போகுது. நம்முடைய வீடுகளை எடுத்துக்கொண்டா என்னென்ன புத்தகம் அவங்க படிக்கிறாங்க, வாரத்துல என்ன, மாசத்துல என்ன கணக்கு போட்டா எல்லாமே அந்த மாதிரி வேற மாதிரி கேட்டகிரிடத்தான் வரும். அன்பிற்குரியவர்களே, அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் யூத கிறிஸ்துவ அறிஞர்கள்? 60,000 புத்தகங்களை. இதற்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. இந்த 20 வருஷத்துல இன்னும் 8,000 எழுதியிருக்கிறாங்களோ 60,000 இஸ்லாமை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குர்ஆனை பற்றி ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள். இது புள்ளி விவரம். இந்த 60,000 புத்தகங்கள் இருக்கிறதே, எல்லா புத்தகங்களையும் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக எழுதவில்லை. சில புத்தகங்களை அவர்கள் அதாவது வியாபார நோக்கிலே சரியாகவும் எழுதியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா அரபி அறிஞர்களும் பயன்படுத்தக்கூடிய அல்முஜீத் என்ற டிக்ஷனரியை பார்க்கலாம். இந்த அல்முஜீத் என்ற டிக்ஷனரி இருக்கிறது, இது யூதர்கள் எழுதியது. அதுபோன்று இன்றைய கம்ப்யூட்டர் காலம் வருவதற்கு முன்பதாக, சமீபமாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக 15 வால்யூம்களிலே அல்முஜமுல் முஃபஹ்ரிஸ் லில்ஃபாதி ஹதீஸுர் ரசூல், ரசூலுடைய ஹதீஸுகளை தெரிந்து கொள்வதற்குண்டான டிக்ஷனரி, ஒரு 10 யூத அறிஞர்கள் சேர்ந்து 15 வால்யூம். ஒவ்வொரு வால்யூம் இவ்வளவு மொத்தம் இருக்கும். ஒரு வால்யூம்ல குறைந்தது 1,200 பக்கங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸுடைய ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதும், அந்த பகுதியினுடைய அல்டிமேட்டட் முறையில அப்டேட் முறையில நீங்க அந்த பக்கத்தை எடுத்து பார்த்தால் இந்த ஹதீஸ் புகாரில எத்தனாவது நம்பர் ஹதீஸாக வருது, முஸ்லீம்ல எத்தனாவது நம்பராக வருது, வேற அபூதாவது இப்படிமாக எல்லா நூல்களையும் எந்தெந்த நம்பர்ல வருது, அந்த ஹதீசுடைய தரம் என்ன, இப்படி புள்ளி விவரமாக கோர்வை செய்தார்கள். யார் இவங்க? யூத அறிஞர்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே குறை காணுவதற்காக வேண்டி, அவருடைய வாழ்க்கையை விமர்சனம் செய்வதற்காக வேண்டி ஆராய்ந்தவர்களிலே பலர் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய தூய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியும் நமக்கு அவர்களிலிருந்து நல்ல சரித்திரங்களும் இருக்கின்றன. இப்படி இந்த குதர்க்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று புகுந்த அறிஞர்கள் பல நூல்களை எழுதினார்கள். அந்த நூல்களை, அந்த நூல்கள் அரபியிலே வெளியிடப்பட்டன. முதலாவதாக அரபியிலே வெளியிடப்பட்டன, அதற்கு பிறகு பல மொழிகளிலே அது மொழியாக்கம் செய்யப்பட்டன. அதை படித்து கொண்ட முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய, முஸ்லிம் சமுதாயத்திற்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய சில குறைந்த அறிவு படைத்த அறிஞர்கள் தான் அந்த கருத்துக்களை அப்படியே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே பரப்ப ஆரம்பித்தார்கள். அந்த விஷயத்தை அவர்கள் பக்கம் சேர்த்து சொன்னால், யூத அறிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த கிறிஸ்துவ அறிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தங்களை இனம் கண்டுபிடித்து விடுவார்கள், தங்களுடைய இந்த அற்ப சிந்தனையை மக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்பதற்காக சொன்னவர்களுடைய பெயரை மறைத்துவிட்டு தான் புதிதாக ஆராய்ச்சி செய்து சொல்லியிருப்பது போல, தான் புதிதாக கண்டுபிடித்து சொல்லியிருப்பது போல அந்த குப்பைகளை, அந்த அசிங்கங்களை இந்த சமுதாயத்திற்குள் பரப்பினார்கள். இவர்கள் பலர் அரபு நாட்டிலும் தோன்றினார்கள், இன்னும் பலர் அரபு அல்லாத மற்ற நாடுகளிலுமே தோன்றினார்கள். ஆக இந்த விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் இரண்டாவதாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு அடிப்படை ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்ட ஹதீஸ் நூல்கள், முஹத்தீஸ்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்று சொல்லப்படும், ஹதீஸ்களை ஆய்வாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய முஹத்தீஸூன் அல்லது அய்மத்துல் ஹதீஸ் எழுதிய ஹதீஸ் நூல்கள் நமக்கு ஆதாரமாக அமைகின்றன. மூன்றாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஷிஅர் கவி பாடக்கூடிய வழக்கம் இருந்தது. அரபுகளிடத்திலே கவி பாடக்கூடிய வழக்கம் என்பது மிகச்சிறந்த ஒரு வழக்கம், எல்லா மக்களாலும் பரவலாக மனப்பாடம் செய்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் கவிகளின் மூலமாகவே அவர்கள் பல சரித்திரங்களை சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முந்தைய காலத்திலிருந்தும், அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்திலிருந்தும், அவர்கள் அனுப்பப்பட்டதற்கு பிறகும் கூட வரலாற்று நிகழ்வுகளை பாதுகாப்பதற்காக, வரலாற்று நிகழ்வுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக அரபு மக்கள் கவிதைகளை பயன்படுத்தினார்கள். கவிதைகள் என்பது சீக்கிரமாக மனப்பாடம் செய்து கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு மனப்பாடம் செய்விப்பதற்கும் இலகுவாக இருக்கும் என்ற காரணத்தால் இந்த கவி பழக்கம் அரபுகளிடத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தை கவிகளின் மூலமாக மக்களுக்கு சொன்ன மூத்த சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். எதிரிகள் காபிர்கள் கவிகளின் மூலமாகவோ அல்லது வேறு பல வழிகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்புறுத்தும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவி பாடக்கூடிய சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டி கவிகளின் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள், அம்புகளை எரிந்து தாக்குவதை விட கவியின் மூலமாக நீங்கள் தாக்குவது அவர்களிடத்தில் மிக ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான உண்மையான கவிகளுக்கு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் பல நபித்தோழர்கள் கவிகளின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள், பாதுகாத்திருக்கின்றார்கள். இந்த கவிகள் ஹதீசுடைய நூல்களிலும் நமக்கு கிடைக்கின்றன, ஹதீஸ் நூல்கள் அல்லாத வரலாற்று நூல்களிலும் அதுபோன்ற அரபி இலக்கிய நூல்களிலும் உறுதியான தரத்துடனே அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மூன்றாவது ஆதாரமாக சஹாபாக்கள் கூறிய கவிதைகளை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறோம். காரணம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள், அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தவர்கள், நேரடியாக கேட்டவர்கள். சஹாபாக்களுக்கும் மற்ற கவிஞர்களுக்கும் இடையிலே அடுத்து காலப்போக்கில் ஏற்பட்ட காலப்போக்கில் உருவான கவிஞர்களுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே கவி என்றாலே மிகைப்பும் பொய்யும் மிகைத்திருக்கும், அதிகமாக இருக்கும். கவி என்றாலே மிகைப்படுத்தி சொல்லுவார்கள் அல்லது பொய்யை கலந்து சொல்வார்கள். ஆனால் சஹாபாக்கள் என்பவர்கள் உண்மையாளர்கள், அவர்கள் பொய் பேச மாட்டார்கள். இந்த மார்க்கத்திலே பொய் பேசுவதிலிருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்திருந்தார். அதுபோன்று அரபு மூத்த கவிஞர்களாகிய அவர்களுக்கு ஒன்றை மிகைப்படுத்தி சொல்வது என்பது தெரியாத விஷயமாக இருந்தது. அரபுகளை பொறுத்தவரை அந்த ஆரம்ப காலத்திலே எவ்வளவு சாதாரணமா என்று சொல்வார்கள் அல்லவா, ரொம்ப சாதாரணமாக ஒரு மிகைப்படுத்தி பேசுவதோ, பகட்டு வாழ்க்கையோ, ஒரு ஆடம்பரமோ, அதற்கு வெளியிலே காட்டுவதற்காக வேண்டி ஒன்றை பெரிதுபடுத்தி சொல்வதோ, இது அரபுகளிடத்திலே இல்லாத ஒரு பண்பு. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபு மக்களுக்கு மத்தியிலே அனுப்பியதற்கும் அரபுகளிலிருந்து ரசூலுல்லாஹை தேர்ந்தெடுப்பதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் பார்க்கத்தான் இருக்கின்றோம். அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால், அரபு மக்கள் மிகவும் சாதாரணமானவர்கள். அவர்களிலே பெரிய அரசராக இருந்தாலும் சரி, பெரிய குல தலைவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணத்தின் எளிமையை விரும்பக்கூடியவர்கள், பகட்டை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் ஒன்றை பொய் சொல்வது என்பது அரபு மக்களிடத்திலே இல்லாத ஒரு குணம். நீங்கள் பார்க்கலாம், அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம், அபூ சுஃபியான் ஹிருத்தல் மன்னருக்கு முன்னாடி நின்று பேசும் பொழுது அந்த நேரத்திலே அபூ சுஃபியானுக்கும் ரசூலுல்லாஹிக்கும் இடையிலே கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான முறையில சண்டை சென்ற யார் யாரை அழிப்பது என்ற முறையிலே அங்கே போர்கள், அங்கே பலவிதமான போர்களும், அதை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் கூட ஹிருக்கல் கேட்கும் பொழுது அபூ சுஃபியான் பொய் சொல்லவில்லை, ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லியிருந்தால் போதும். ஆனால் அந்த நேரத்தில் கூட அபூ சுஃபியான் சொல்கிறார், நான் பொய் பேசுவதற்கு வெட்கப்பட்டேன், நான் நாடு இருந்தால் பொய் சொல்லி இருப்பேன், மக்கள் என்னை பொய்யர் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள், எனவே நான் பொய் சொல்லவில்லை. அரபுகளிடத்துல பொய் பேசுவது என்பது இயற்கையாகவே இல்லாத ஒரு குணம். குறிப்பாக சஹாபாக்களுடைய காலத்தில், சஹாபாக்களும் அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த கவிஞர்களும் தங்களுடைய கவிகளை பொய்யிலிருந்து பாதுகாத்தார்கள், மிகைப்படுத்தி சொல்வதிலிருந்து பாதுகாத்தார்கள். பிற்காலத்தில் வந்த கவிஞர்களை போன்று அரசர்களை போன்று அவர்களிடத்திலிருந்து லாபங்களை சம்பாதிக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து பணங்களை அல்லது பதவிகளை சம்பாதிக்க வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் அந்த நோக்கம் வரவே கிடையாது. எனவே எது உண்மையோ அதை மட்டும் நமக்கு எடுத்துச் சொன்னார்கள், மிகைப்புப்படுத்தாமல், பொய்களை கலக்காமல். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய கவிகளை நாம் ஆதாரமாக எடுத்துக் கொள்கின்றோம். நான்காவதாக, குரான் ஹதீஸ் சஹாபாக்களுடைய கவிகளுக்கு அடுத்ததாக நான்காவதாக, குதுபுஸ் ஸீரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து மட்டும் ஆய்வு செய்து எழுதப்பட்ட மூத்த மார்க்க அறிஞர்களுடைய சீரா நூல்களையும் நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டால் பல பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக நான் உதாரணத்திற்கு, அவர்கள் வணக்க வழிபாடுகளை எப்படி மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், ஒரு நபி இறை தூதராக அனுப்பப்படுவதனுடைய முதல் நோக்கம் என்ன? மக்களுக்கு இறை வழிபாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. ஒவ்வொரு உம்மத்திலும் நாம் தூதரை அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹுவை வணங்குவதை கற்றுக் கொடுப்பதற்காக. அனே அபுதுல்லா, அல்லாஹுவை வணங்குங்கள். அல்லாஹுவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் கூறிய கட்டளை என்ன? இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன். அன்பிற்குரியவர்களே, நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவா? அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவா? அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரசராக அனுப்பியிருக்கலாமே. அரசர்களாக அனுப்பப்பட்டவர்கள் இரண்டு இறை தூதர்கள் மட்டும்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மற்ற எல்லா இறை தூதர்களையும் ஏழைகளாக சாதாரண மக்களிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பினார். எனவே ஆட்சியை நிலைநாட்டுவதோ அரசாங்கத்தை அமைப்பதோ நபிமார்களுடைய நோக்கம் அல்ல. நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு முன்பு எத்தனை இறை தூதர்களை நாம் அனுப்பினோமோ எல்லா இறை தூதர்களுக்கும் வஹீன் மூலமாக நாம் சொல்லிய ஒரே செய்தி என்ன? என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, எனவே என்னை மட்டுமே வணங்குங்கள். இபாதத்துல்லா, அல்லாஹுவை வணங்குவது மட்டும்தான், அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் மக்களை அழைப்பது மட்டும்தான் நபிமார்களுடைய வருகையுடைய நோக்கம், நபிமார்களுடைய அழைப்பு பணியினுடைய நோக்கம். எனவே ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி இருக்கிறது இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுப்பதற்காக. தொழுகை எப்படி தொழ வேண்டும், நோன்பு எப்படி நோக்க வேண்டும், இன்னும் பல வணக்க வழிபாடுகளை எப்படி அல்லாஹிற்காக அழகிய முறையிலே நிபந்தனைகளை பேணி செய்ய வேண்டும், அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதை பற்றி விவரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கங்கள், குடும்ப வாழ்க்கைகள். அடுத்து ஒரு அரசியல் அமைப்பு, முஸ்லிம்களுக்கு அரசியல் அமைப்பு ஏற்படும் பொழுது அந்த அரசியல் அமைப்பை எப்படி நடத்த வேண்டும், இப்படி எல்லா விதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்ததால் முஹத்தீஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்களுடைய அஹ்லாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முஆஷரா முஆமலா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரும் பகுதியாக கோர்வை செய்தார்கள். அடுத்து அவர்களுடைய ஜிஹாது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஜிஹாதிலிருந்து நமக்கு எந்தெந்த பாடங்களை படிப்பினைகளை சரியாவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்குண்டான நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை ஹதீஸுகளிலே கோர்வை செய்தார்கள். அதற்கு பிறகு துல்லியமாக உதாரணத்திற்கு பத்ர் போர் என்றால் பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் அவர்களுடைய பெயர்கள் என்ன, அதில் எத்தனை பேர் ஷஹீதானார்கள், இப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சீரா ஆய்வாளர்கள் கோர்வை செய்தார்கள். இதுவும் எப்படி? அந்த சகாபாக்களிடத்திலிருந்து கேட்டு பெற்று, அந்த ஹதீஸ்களை வருடர்களிடமிருந்து கேட்டு பெற்று இவற்றையெல்லாம் தனியாக தொகுத்தார்கள். இந்த சீரா நூல்களிலே தொழுகை எப்படி தொழுவது, நோன்பு எப்படி நோற்பது என்ற விவரங்கள் இருக்காது. எப்படி ஹதீஸ் நூல்களிலே சீராவை பற்றிய முழுமையான விவரமான விவரங்கள் இருக்காதோ அதுபோன்று சீரா நூல்களிலே தொழுகையை பற்றி, வணக்க வழிபாடுகளை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி, சமூக வாழ்க்கையை பற்றி உண்டான விவரங்கள் இருக்காது. இந்த சீரா நூல்கள் என்பது முழுக்க முழுக்க வரலாற்று தொகுப்பாக அமைந்திருந்தது. இது சஹாபாக்களுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, அவர்களுடைய போர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் தயாரானார்கள். அதில் குறிப்பாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அப்பான் ரழியல்லாஹு அன்ஹு இவர்கள் ஹிஜ்ரி 32 பிறந்து 105 வஃபாத்தானார்கள். இவர்கள் மூத்த சஹாபாக்களிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை பாதுகாத்துக் கொண்டார்கள். அடுத்து உருவத் இப்னு ஸுபைர் இப்னு அவ்வாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களில் ஒருவராகிய ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் உருவா. இவர் ஹிஜ்ரி 33 பிறந்து 93 வரை வாழ்ந்தவர்கள். இவர்களும் மூத்த சஹாபாக்களிடத்தில் கல்வி பெற்றவர்கள். அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை சேகரித்துக் கொண்டவர்கள். அடுத்து முஹம்மது இப்னு முஸ்லிம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி, இவரை ஸுஹ்ரி இமாம் என்பதாக மக்கள் வரலாறு நூல்களிலே அறிவார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 50 பிறந்து 124 வஃபாத்தானார்கள். இவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் 5வது கலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். இவர்கள் ஹிஜ்ரி, அதாவது இவர்கள் கல்வி பயின்ற 50 பிறந்தார்கள். அதற்கடுத்து ஒரு 15-20 ஆண்டுகளிலேயே இந்த வரலாறு நூல்
ஆய்வுகளிலும் ஹதீஸை பற்றியுள்ள ஆய்வுகளிலும் மிகச் சிறந்த மார்க்கமேதையாக விளங்கினார்கள். மக்கள் தங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் இவர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெறக்கூடிய அளவிற்கு தலை சிறந்த ஒரு பெரிய மார்க்க அறிஞராக இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருந்தார். இவர்களும் ஹதீஸ்களையிலும் இவர்கள் சிறப்புடன் விளங்கினார்கள். அதுபோன்று சீனாவை பற்றி உண்டான வரலாற்று ஆய்வுகளிலும் மிக சிறந்த அறிஞராக விளங்கினார்கள். இப்படி சஹாபாக்களுடைய காலத்திலே, அதாவது அவர்களுடைய மாணவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா பாதுகாக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக முஹம்மது இப்னு இஸ்ஹாக் இப்னு யசார் என்ற மார்க்க அறிஞர், இவர்கள் 152 வஃபாத்தானார்கள். இந்த மார்க்க அறிஞரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை பற்றி மிக விரிவாக பல வால்யூம்களிலே தங்களுடைய நூலை தொகுத்தார்கள். இந்த முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக இவர் நம்ப தகுதியானவர், இவர் உறுதியானவர், இவர் சரியானவர் என்று சாட்சி சொல்கிறார்கள். இவர் தொகுத்த இந்த தாரீக் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் தாரீக் ரசூல், இதுதான் நம்முடைய சீராவுடைய அடிப்படையாக அமைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதற்கு அடுத்து வந்த மார்க்க அறிஞர்கள் எத்தனை பேர் வரலாறுகளை ஆய்வு செய்து எழுதினார்களோ இவர்கள் எல்லோருக்கும் மூல நூலாக முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய நூல் தான் ஆதாரமாக அமைந்தது. நீங்கள் சஹீஹுல் புகாரியினுடைய 2வது பகுதியை நீங்கள் படித்தால் அதிலே கிதாபுல் மகாஜி சஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போர்களை பற்றி இமாம் புகாரி அவர்கள் ஆய்வு செய்து எழுதும் பொழுது அதிகமாக முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறிய அபிப்பிராயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பார்கள். இமாம் புகாரி அவர்கள் அங்கீகரித்த மிக மூத்த மார்க்க அறிஞர்கள் இவர்கள், இவர்களும் ஒருவர். அடுத்ததாக இவர்களுடைய மாணவர் இப்னு ஹிஷாம் என்பவர், இவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். இவர்கள் 213 வஃபாத்தானவர்கள். அதாவது இந்த ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டுக்கு முன்பதாகவே, ஹிஜ்ரி 200க்கு முன்பதாகவே வரலாறை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி உண்டான முழு விவரங்களும் கோர்வை செய்யப்பட்டு விட்டன. அடுத்ததாக இப்னு ஸ்தஆத் என்ற மார்க்கறிஞர்கள், இவர் ஹிஜ்ரி 168 பிறந்து 230 வஃபாத்தானார்கள். இவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் தன் காலத்து வரை நடந்த முஸ்லிம்களுடைய முஸ்லிம் தலைவர்கள், கலீபாக்கள், அமீர்கள், அரசர்கள் மற்றும் பொதுவான நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்தார்கள். அடுத்ததாக ஹிஜ்ரி 244 பிறந்து 333 வஃபாத்தான இமாம் அபு ஜஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் அத்தபரி என்பவர்கள், இவர்களுடைய வரலாறு மிக விரிவான வரலாறு. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பிருந்து பல என்னென்ன வரலாற்று குறிப்புகள் கிடைத்தனவோ அதையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளையும், அடுத்து சஹாபாக்கள் தாபியின்களுடைய வரலாற்று குறிப்புகளையும் பதிவு செய்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மூத்த மார்க்க அறிஞர்கள் இந்த ஹிஜ்ரி 200க்கு முன்பதாகவே தெளிவாக பதிவு செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து பல மார்க்க அறிஞர்கள் அதிலே பலவற்றை ஆய்வு செய்து சரி கண்டு தனியாக தொகுத்தார்கள். இப்படி ஆய்வு செய்து தொகுக்கப்பட்ட பல நூல்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதிலே உதாரணமாக இமாம் அஸ்பஹானி எழுதிய தலாயிலுல் நுபுவா, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய ஷமாயிலுல் முஹம்மதியா, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஜாதுல் மஆத், இமாம் காதி இயால் அவர்கள் எழுதிய ஷிஃபா என்ற நூல், அதுபோன்று இமாம் கஸ்தலானி அவர்கள் எழுதிய அல் மவாஹிபுல் லதுன்னியா என்ற நூல். இப்படி அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை ஒட்டி வாழ்ந்த அறிஞர்கள் எழுதியது, அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தவர்கள் எழுதியது, இப்படி பல வரலாற்று நூல்களும் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை நமக்கு உறுதியான முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடமாக நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அது குறிப்பாக சமீபத்தில் 1979 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஆய்வு செய்து தொகுப்பாக, ரொம்ப விரிவாகவும் இல்லாமல் மிக சுருக்கமாகவும் இல்லாமல் தொகுத்து எழுதப்பட வேண்டும் என்று சவுதியைச் சேர்ந்த ராபித்துல் ஆலமில் இஸ்லாமியா என்ற மிகப்பெரிய இஸ்லாமிய நிறுவனம் அறிவிப்பு செய்த பொழுது ஏறக்குரிய 1182 ஆய்வுகள் ஒரு வருடத்திலே கோர்வை செய்யப்பட்டு எழுதப்பட்டு ராபித்தாவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டன. அந்த 1182 ஆய்வுகளை மார்க்க அறிஞர்கள், மூத்த மார்க்க அறிஞர்களுடைய குழு ஆய்வு செய்து அதிலிருந்து 200 வரைக்கும் உள்ள நூல்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார்கள். அது அந்த ஆய்வுக்கு தகுதியானவையாக இருக்கின்றன. என்னென்ன நிபந்தனைகளை அந்த மார்க்க அறிஞர்கள் சொன்னார்களோ அந்த நிபந்தனைகளுக்கு அந்த 200 கட்டுரைகள் மட்டும் தகுதியானவையாக இருந்ததால் அதை மட்டும் தேர்ந்தெடுத்தார்கள். அதிலிருந்து அவர்கள் மிகச் சரியாக ஆய்வு செய்து அந்த 200 நூல்களிலிருந்தும் முதல் தரம் வாய்ந்த நூலாக அர் ரஹீமுல் மக்தூம் என்ற நூலை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த நூலுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஹதீஸ் நூல்களிலிருந்து, குரானிலிருந்தும் ஹதீஸ் நூல்களிலிருந்தும், மூத்த சீரா நூல்களிலிருந்தும், ஒவ்வொரு ஆண்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பு பிறக்கும் சமயத்திலே, பிறந்த பிறகு, இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளாக, அடுத்த நபித்துவத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டுகளாக, ஒவ்வொரு மாதமாக நிகழ்வுகளை குறிப்பு செய்து, கடைசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது ஒரு வாரத்திற்கு முன்பு என்ன நிகழ்ந்தது, 6 நாட்களுக்கு முன்பு என்ன நிகழ்ந்தது, 5 நாட்களுக்கு முன்பு, 4 நாட்களுக்கு முன்பு, 3 நாட்களுக்கு முன்பு, 2 நாட்களுக்கு முன்பு, 1 நாட்களுக்கு முன்பு, கடைசியிலே மரண தருவாயிலே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை மிக அற்புதமான முறையிலே அமைத்து தந்தார்கள் ஷேக் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் புரி என்பவர்கள். அந்த நூல்தான் அந்த மார்க்க அறிஞர்களால் முதல் தரம் வாய்ந்ததாகவும் முதல் பரிசுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் அந்த நூல் மற்ற மொழிகளிலே எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டதோ அதுபோன்று தமிழிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த ரஹீத் என்ற நூல், அதுபோன்று அதனுடைய மறுபேராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூல். இந்த நூலை படிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஏற்படும் என்றால், அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடனே சேர்ந்து நீங்கள் வாழும் பொழுது, அவர்களுடைய பயணத்தில் நீங்கள் செல்வதை போன்று, அவர்களுடைய போர்களிலே நீங்கள் கலந்து கொள்வது போன்று, அவர்களுடனே சேர்ந்து நீங்கள் வாழ்வதை போன்ற ஒரு மனநிலையை அடைந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நாம் அடுத்து வரலாறுகளுக்கு செல்லும் பொழுது வரலாற்று நிகழ்ச்சிகள் குறித்து விரிவாக பேச மாட்டோம். பல வரலாற்று நிகழ்வுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்னும் அதிகமாக வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தை நீங்கள் துணையாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே வரலாற்று நிகழ்வுகளுடைய சுருக்கமான அந்த தலைப்புகளை மட்டும் கூறிவிட்டு அதிலிருந்து என்ன படிப்பினைகள் என்னவோ அதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களிலே பார்ப்போம். السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.